சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
அடுத்தது இனி ஞானேந்திரியங்கள் போறாருங்கய்யா.
உங்களுக்கு இந்த இந்த பாடல வந்து பிரச்சனை என்னன்னு புரியுதா? உங்களுக்கு
புரியுதுங்க.
அதாவது பஞ்சபூதங்கள் பற்றி சொல்லி முடித்தாகி விட்டது. அதனுடைய குணம், குறி, அடையாளம் அதெல்லாம் சொல்லிவிட்டார். நாங்கள் விளங்கினதன்படி எப்படி இவர் நூலாசிரியர் எப்படி போகிறார் என்றால், தத்துவங்களிலே கீழே இருந்து மேல் நோக்கி போகிறார். மேலே இருந்து கீழே வருவது விரிவு, கீழே இருந்து மேலே போவது ஒடுக்கம் என்று ரெண்டு வகையாக நாங்கள் விளங்கி இருக்கிறோம். ஒடுக்க முறையிலேதான் தத்துவங்களை விளக்கம் பண்ணி கொண்டு இவர் போகிறார். ஆறாறு தத்துவம் ஏது என்றதுதான் மாணவனுடைய கேள்வி. இது இதுல கொஞ்சம் நாங்களும் தலையிட்டு சிந்திக்க வேண்டிய இடம் வந்திருக்கிறபடியாக நான் இதை வாசிக்க பண்ணிட்டு சொல்கிறேன். மாணவன் கேட்ட கேள்வி என்ன? ஆறாறு தத்துவம் ஏது? இப்போ இத்தை சொல்லுகிறேன் என்று ஆசிரியர் தொடங்குகிறார். அதன் அடிப்படையிலே ஐந்து தத்துவங்களாகிய பூதங்கள் பற்றி விவரம் சொல்லிக் கொண்டு வந்தார். இப்பொழுது அதில் இருந்து ஒரு படி மேலே ஏறுகிறார். அப்படி ஏறுகிற பொழுது முறைப்படி இந்த ஐந்து தத்துவங்களாகிய நிலம், நீர், தீ, காற்று ஆகிய ஆகாயம் என்கின்ற ஐந்துக்கும் மூலமாக இருப்பது, இந்த ஐந்தும் எதிலே இருந்து இறங்கி வந்தது என்று கேட்டால், சுவையொளி உரோசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரைகளாகிய தத்துவங்களிலே இருந்துதான் இந்த பூதங்கள் ஐந்தும் தோன்றின என்று படித்திருக்கிறோம். அது உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு வரைபடம் இருக்கும், அதே வைத்து பார்த்தீர்கள் தெரியும். தன்மாத்திரைகள் ஐந்து தோன்றி எதிரே இருந்து பூதாதி அகங்காரத்திலே இருந்து தன்மாத்திரைகள் தோன்றி, தன்மாத்திரைகளிலே இருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றின என்பதுதான் தோற்ற முறை என்று படித்திருக்கிறோம். ஆசிரியர் தத்துவங்கள் சொல்ல தலைப்பட்டவர் பஞ்சபூதங்கள் பற்றி சொல்லிவிட்டார். அஞ்சு தத்துவம் முடிந்து விட்டது. நீ அடுத்ததாக எதை சொல்ல வேணும் என்று கேட்டால், தன்மாத்திரைகள் ஐந்தை பற்றி தான் சொல்ல வேண்டும். பூதங்கள் எதிரே இருந்து தோன்று முறையிலே பார்க்கிற பொழுது தன்மாத்திரைகள் ஐந்து தான் சொல்ல வேண்டும். சுவை, ஒளி, உருவசை, நாற்றம் என்ற ஐந்து தத்துவங்கள் பற்றி சொல்ல வேண்டும். அதனாலேதான் இந்த பாடலை நூலாசிரியர் அமைத்திருக்கிறார். அந்த ஐந்தையும் சொல்லுகிறேன் என்று தொடங்கினவர் என்ன ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்றால், புலன்கள் என்றும் பாட்டிலே வருகிறது. இந்த பாட்டை படிங்க.
உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உந்தனுக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுடைக்கில்.
ஐம்புலனும் என்கிறார். ஐம்புலன் என்பது பூதங்களிலே இருந்து தோன்றுவதாகிய தாத்வீகத்தை தான் நாங்கள் சுவை, ஒளி, உருவசை, நாற்றம் என்று ஐம்புலன் என்று சொல்லுகிறோம். இந்த ஐந்துக்கும் ஆன ரெண்டு பெயர் வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் முன்னுமே படித்தோம். திரும்ப திரும்ப இதை சொல்வதாலே ஒரு சோர்வு வரலாம். ஆனால் அது அந்த இடம் அஸ்திர அத்திவாரமாய் விளங்க வேண்டிய இடம் என்பதற்காக சொல்லுகிறேன். சுவை, ஒளி, உருவசை, நாற்றம் என்று ஐந்துக்கும் தன்மாத்திரை என்றும் பெயர், ஐம்புலன் என்றும் பெயர். என்ன ஒன்றுக்கு ரெண்டு பெயர் என்று கேட்டால், தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த ஐந்தும் பூத காரணங்களாக நிற்கும், நுண்பூதங்களாக பூரண பூதங்களுக்கு காரணமாக நிற்கும். சுவையொளி ஊரோசை நாற்றம் என்று சொல்லுகிற பொழுது பூத காரியமாக நிற்கும், பூதங்களிலிருந்து உண்டாகிற காரியமாக நிற்கும். போய் முறைப்படி படிப்பு முறையிலே ஐம்பூதம் படித்த பிறகு பூத காரணமாகிய தன்மாத்திரைகள் பற்றி தான் படிக்க வேண்டும். சுவையொளி உரோசை நாற்றம் இங்கே சுவையொளி உரோசை நாற்றம் என்று வந்திருக்கிறது. ஆனால் புலன்கள் என்று நூலாசிரியர் சொல்லிவிட்டார். அதனாலே உரையாசிரியர்கள் பல பேர் குழம்பி இருக்கிறார்கள் இந்த இடத்திலே. அப்படி குழம்பினபடியால் சில பேர் இது தன்மாத்திரையைத்தான் சொல்லுகிறார் என்றும், சில பேர் இல்லை இது ஐம்புலன்களைத்தான் சொல்லுகிறார் என்றும் தங்களுக்குள்ளே முரண்பட்டு உரை எழுதுகிறார்கள். அதிலே நம்முடைய உரையாசிரியர் அவர் சொன்னது புலன்கள் என்று இருக்கிறதாலும் அடிச்சொற்கள் சொல்லுகிற விதத்தாலும் இது புலன்களைத்தான் குறிக்கிறது என்று வாதிடுகிறார். அது அவருடைய கருத்து, அதை ஏற்கக்கூடாது என்பதல்ல. அதனால என்னுடைய கருத்தின்படியும் இது தன்மாத்திரைகளாகிய பூத காரணங்களை சொல்லுவதாகத்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதுக்கு படுகிறது. இது உங்களை இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இது ஓரளவு தெரிந்துள்ளபடியால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது. ஏனென்றால் கேட்கப்பட்டது ஆறாறு தத்துவம் எது, தாத்விகம் பற்றி கேள்வி இல்லை மாணவனுடைய கேள்வி. ஆகவே நல்ல ஆசிரியன் கேள்விக்குத்தான் விடை சொல்வான். ஆகவே தத்துவ ஒழுங்குதான் சொல்லுகிறார் என்று நாங்கள் எடுக்க வேண்டும். தத்துவ ஒழுங்கு சொல்லுகிற பொழுது பூத தத்துவம் ஐந்தும் படித்து விட்டோம். இனி அது உண்டாவதற்கு அது போய் ஒடுங்குகிற இடமாகிய தன்மாத்திரைகள் படிப்பதுதான் நியாயம். ஆகவே சுயரியூரோசை நாற்றம் என்பது தன்மாத்திரைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் புலன்கள் என்று சொல்லுகிறாரே அப்படி சொல்லலாமா என்று கேட்டால், காரணத்துக்கு காரணமாக அதாவது பூதத்து தன்மாத்திரைகள் என்பது பூதத்துக்கு காரணமாகி பிறகு பூதம் ஐம்புலனுக்கு காரணமாக இருப்பதால் பூத தன்மாத்திரையே ஐம்புலன் என்று சொல்லியிருக்கலாம் என்று நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே ஓதும் முறைமை பற்றி பார்க்கிற பொழுது என்னுடைய அபிப்பிராயம் அவை தன்மாத்திரைகளாக இருக்கலாம். ஏன் புலன் என்று பெயர் வந்தது என்றால் காரணத்துக்கு காரணமாக இருக்கிறபடியால் அந்த பெயரை அதிலே ஏற்ற முடியும் என்ற நினைப்பிலே நான் அபிப்பிராயப்படுகிறேனே தவிர நாங்கள் இப்போதைக்கு நூலாசிரியருடைய அபிப்பிராயத்தோடு படிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வேறு நூல்கள் படிக்கிற பொழுது இப்ப அவரே சொல்லி இருக்கிறார் வேறு சில பேர் இப்படி உரை எழுதியிருக்கிறார்கள் என்று அந்த உரையிலேயும் நியாயம் இல்லாமல் இல்லை என்பதற்காக இதை உங்களுக்கு நான் சொன்னேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இனி படிப்போம், இப்படி ஒரு தரம் படிப்போம்.
ஐம்புலன் என்பதற்கு சிலர் கூறும் பொருள் ஸ்தூல பூதங்களை கூறிய பின்னர் அடுத்து கூற வேண்டுவது அப்பூதங்களுக்கு முதற்காரணமாய் உள்ள தன்மாத்திரைகளை. ஆனால் ஆசிரியர் தன்மாத்திரைகளை பற்றி கூறாமல் ஐம்புலன்களை பற்றி கூறலூறுகின்றார். அதனால் இச்செய்யுள் சிலருக்கு தடுமாற்றத்தை உண்டாக்கி இருப்பதில் வியப்பில்லை. இவ்விடத்தில் ஐம்புலன்களை கூறுவதற்கு ஏதும் இயைபில்லையே என்று கருதியவர்கள் ஐம்புலன் என்றதற்கு தன்மாத்திரைகள் என்றே பொருள் எழுதி சென்றார்கள்.
அப்படியும் பார்த்திருக்கிறார்கள் அந்த மாதிரி பார்த்திருக்கிறார்கள். அதுலயும் நியாயம் இல்லாமலும் இல்லை. அவர்கள் பார்த்ததிலேயேதான் எனக்கு என்னமோ அவர்கள் பார்த்ததுதான் கூடுதலான நியாயம் போல தெரிகிறது.
அவ்வாறு பொருள் கூறுதல் பொருந்துமா என்பதை நோக்குதல் வேண்டும். ஆசிரியர் வாழா ஐம்புலன் என்று கூறியிருந்தால் அதற்கு தன்மாத்திரைகள் என்று பொருள் கூறுதல்
அது என்ன வாழா ஐம்புலன்
வெறுமனே
ஐம்புலன் என்று கூறியிருந்தால்
எவ்வாறெனில் ஓசை முதலிய ஐந்து பொறிகளால் ஐந்தும் பொறிகளால் கொள்ளப்படும் சிறப்பு நிலையை எய்திய போது புலன் எனப்படும். அவை செவி முதலிய பொறிகட்கு புலனாகாமல் நுண்மையாக நிற்கும் நிலையும் உண்டு. அந்நிலையில் அவை தன்மாத்திரைகள் எனப்படும். புலனாகாமை பற்றி அவற்றை நுண்புலன்கள் என்றும் கூறலாம். அம்முறையில் செய்யுளில் ஐம்புலன் என்று மட்டும் கூறியிருந்தால் நுண்புலன்களை அவை குறிப்பதாக கொண்டு தன்மாத்திரைகள் என கூறுவதற்கு இடம் உண்டு. அடைமொழிகளால் ஆசிரியர் உணர்த்துவது
ஒன்றை சொல்லிவிடுகிறேன். ஐம்புலன் என்று பெயர் வந்தது புலனாதல் பற்றி, வெளிப்பட்டு புலனாதல் பற்றித்தான் அதற்கு புலன் என்று பெயர் வந்தது. அப்ப புலன் என்று சொல்லி இருக்க பொழுது எப்படி தன்மாத்திரையா எடுக்கலாம் என்றால் அது வெளிப்பட்டு புலனாக வேண்டுமானால் தன்மாத்திரை என்ற சூக்கும நிலை இருந்தால்தான் தூள நிலையாகிய இந்த புலன் என்பது வரும். ஆகவே தன்மாத்திரை இல்லாவிட்டால் புலனாதல் இல்லை. ஆகவே அதையும் புலனாதல் புலன் என்று சொல்வதிலே தப்பில்லை போல தெரிகிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.
அடைமொழிகளால் ஆசிரியர் உணர்த்துவது ஆசிரியர் ஐம்புலனை குறிப்பிடும் இரண்டு இடங்களிலும் அடைமொழி புணர்ந்து கூறியுள்ளார். கள்ளமிகும் ஐம்புலன் என்றும் ஆசை தரும் ஐம்புலன் என்றும் கூறியுள்ள அடைமொழிகளை நோக்குதல் வேண்டும். ஓசை முதலிய ஐந்தும் பூதங்களின் குணங்களாய் வெளிப்பட்டு நின்று செவி முதலிய பொறிகளால் கொல்லப்படும் போதே அவை நம் மனத்தை பற்றுகின்றன, ஆசையை மிகுவிக்கின்றன. இவ்வகையில் அவை பொறிகளுக்கு விடயங்கள் ஆகின்றன. தன்மாத்திரைகள் அங்கனம் பொறிகளுக்கு விடயம் ஆவதும் இல்லை, ஆசையை மிகுவிப்பதும் இல்லை. எனவே ஆசிரியர் அமைத்துள்ள அடைமொழிகளை நோக்கினால் அவர் இங்கே தன்மாத்திரைகளை குறிக்கவில்லை என்பதும் புலப்படும் நிலையனவாகிய ஐம்புலன்களையே குறிப்பிட்டார் என்பதும் தெளிவாகும்.
இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் காண வேண்டியிருக்கிறது. அதுக்கு சோமா அது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. லட்டு எங்களை ஈர்க்கிறது, லட்டு எங்களை ஈர்த்து மயக்குகிறது என்றால் லட்டுக்குள்ளே இருக்கிற வெளிப்படாமல் உள்ளே தோன்றி இருக்கிற அதனுடைய இனிப்பு சுவை நம்மை ஈர்க்கிறது என்றுதானே அர்த்தம். ஆகவே புலன்கள் ஈர்க்கின்றன என்றால் வெளிப்பட்டு நிற்பதாகிய சுவை ஒளி உரோசை நாற்றமாகிய புலன் ஈர்க்கிறது என்றும் கொள்ளலாம். அதனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சுவையொலி உரோசை ஆகிய தன்மாத்திருக்கிறது என்றும் சொல்லலாம் என்பதிலே தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் சொன்னேன், முன்பே சொல்லியிருக்கிறேன். இப்ப இதை சொல்லுவதற்காக நான் ஆனந்தராஜன் ஐயாவை விட கட்டிக்காரன் என்றோ அல்லது அவரை மறுக்கிறவன் என்றோ அர்த்தம் இல்லை. அங்கங்கு சில இடங்களிலே நம் சொந்த புத்தியை வைத்து பார்த்து கொண்டு போவதிலே தப்பது தப்பில்லை என்று கருதுகிறேன். ஆகவே இது பெரிய விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. நூல் முறைப்படி பார்த்தால் இங்கே அந்த சொல்லப்பட்ட ஐந்தும் தன்மாத்திரையை குறிக்கிறது என்றதுதான் பொருத்தமாக இருக்கு.
தன்மாத்திரைகளை கூறாமல் புலன்களை கூறிய காரணம், தன்மாத்திரைகளே தத்துவங்கள் என்றும் ஐம்புலன்கள் என்பவை புலப்படும் குணங்களாகிய தாத்துவிகங்கள் என்றும் முன்னே குறிப்பிட்டது நினைவிருக்கலாம். இவ்விடத்தில் தன்மாத்திரைகளை கூறுதலே முறை, அதை விடுத்து தாத்விகங்கள் ஆகிய புலன்களை கூறியிருப்பது எக்காரணம் பற்றி என வினவலாம். ஆசிரியரின் அணுகுமுறையை பற்றி முன்னேயே கூறியுள்ளோம். தெரிந்ததை கொண்டு தெரியாததை பெற வைத்தல் என்பது அவர் பின்பற்றும் முறையாகும். நமக்கு நன்கு தெரிந்தவை ஐம்புலன்களாகிய விடயங்கள். சிறப்பு நிலையில் விளங்கி நிற்கும் குணங்களாகிய புலன்களை எடுத்துக்காட்டி அவற்றிற்கு மூலமாய் புதுமையில் விளங்காது நுட்பமாய் நிற்கும் நிலைகள் உண்டு எனவும் அவையே தன்மாத்திரைகள் எனவும் குறிப்பாய் உணர்த்தினார் ஆசிரியர். குணமாதல் ஒப்புமை பற்றியும் பருப்பொருளாக வைத்து முதற்கண் உணர்த்துதல் எளிமையாதல் பற்றியும் புலன்களே இங்கு குறிக்கப்பெற்றன என கொள்ளலாம். இனி ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் ஆகிய அறிகருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன.
இடம் புரியுதா உங்களுக்கு? தன்மாத்திரை கடந்து மேலே போய்விட்டார். பூதம் ஐந்து சொன்னார், அடுத்தது புலன்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். புலன்கள் என்று இதுக்கு அடுத்ததாக தத்துவ வரிசையிலே எங்க போக வேண்டும்? ஞானேந்திரியங்கள் சொல்ல வேண்டும், கண்மேந்திரியம் சொல்ல வேண்டும், அந்த ஒழுங்கின்படி சொல்ல போகிறார். அப்ப இது சொல்லாமலே கடக்கிறார் என்றபடியால் இவர் சொன்னது தன்மாத்திரை என்பது ஒரு அளவு ஊகிக்க முடிகிறது. இனி அடுத்த தன்மாத்திரை விளங்கிய பிறகு மேலே போகிறார். மேலே போகிற பொழுது ஒரு வரிசை இருக்கிறது. என்ன வரிசை என்று கேட்டால், சாத்விகத்திலே தோன்றியது, அகங்காரத்திலே தோன்றியது, சாத்வியத்திலே தோன்றியது, அடுத்தது ராஜசத்திலே தோன்றியது, தாமசத்திலே தோன்றியது என்ற அந்த மூன்று வரிசையிலே சாத்விகத்திலே தோன்றியது பற்றி சொல்ல போகிறார். ஞானேந்திரியங்கள் பற்றி சொல்ல போகிறார்.
இனி ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் ஆகிய அறிகருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. மெய் என்பது உற்று அறிவதாகிய தோலினை குறிக்கும். வாய் என்பது சுவைத்து அறிவதாகிய நாக்கினை குறிக்கும். இவை தோன்றும் முறையினை முன்னே அறிந்தோம். இவை புலன்களை அறியும் முறையினை இப்போது காண்போம். அறிதலில் இரண்டு வகை. ஆன்மா ஞானேந்திரியங்கள் ஆகிய இவ் ஐம்பொறிகளைக் கொண்டு புறத்தே உள்ள ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் ஆகிய ஐம்புலன்களை பொதுவாக அறியும். பொதுவாக அறிதல் என்றால் என்ன? ஒரு எடுத்துக்காட்டினால் இதனை விளக்கலாம். தொலைவில் ஒருவர் வருகிறார். முதலில் நம் கண்களுக்கு ஏதோ ஒரு உருவம் என்ற அளவில் மட்டுமே தெரிகிறது. பிறகு அவர் நெருங்கி வர வர அவரை பற்றிய விவரங்கள் தெரிகின்றன. அவரது பெயர் என்னது என்று தெரிகிறது. கண்ணங்கறி அவரது நிறம் தெரிகிறது. தலையில் உள்ள வழுக்கை தெரிகிறது. அவர் அணிந்துள்ள சட்டை பையில் வைத்திருக்கும் பணம் கூட தெரிகிறது. அவரது நடையின் வேகமும் தெரிகிறது. இக்காட்சியில் முதலில் நம் கண்களுக்கு தெரிந்தது இஃது ஒரு உருவம் என்ற அளவில் மட்டும்தான். இதுவே பொதுவாக அறிதல் என்பதாகும். பின்னர் பெயர், நிறம், தலையின் அமைப்பு, அணிந்துள்ள சட்டை, நடக்கும் பாங்கு முதலிய விவரங்கள் சிறப்பாக புலப்படுகின்றன. அவற்றைக் கொண்டு அவர் இன்னார் என்று வேறுபடுத்தி அறிகின்றோம். இது சிறப்பாக அறிதலாகும்.
இதனால் பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம்.
நிர்விகற்ப காட்சி,
அதுதான் அதுதான்.
இதனால் அறிவில் இரண்டு வகை உண்டு என்பது புலனாகும். ஒன்று பொருள்களை பொதுவாக அறிதல், மற்றொன்று பொருள்களை சிறப்பாக அறிதல். ஞானேந்திரியங்களால் நிர்விகற்ப காட்சி நிகழ்தல். செவி முதலிய ஞானேந்திரியங்கள் பொருள்களை பொதுவாக அறியுமே அன்றி சிறப்பாக அறிய மாட்டா. செவி இஃது ஓர் ஓசை என்று மட்டுமே அறியும். தோல் இஃது ஒரு ஊரு என்று மட்டுமே அறியும். கண் இஃது ஓர் உருவம் என்று மட்டுமே அறியும். நாக்கு இஃது ஒரு சுவை என்று மட்டுமே அறியும். மூக்கு இஃது ஓர் மனம் என்று மட்டுமே அறியும். எனவே ஆன்மா ஞானேந்திரியங்களால் புலன்களை பொதுவாகவே உணரும் என்று சொல்லலாம். பொதுவாக அறிவதை நிர்விகற்ப காட்சி என்பர். நிர்விகற்பம் வேறுபாடு இன்மை. ஒரு பொருளுக்குரிய பெயர், குணம், தொழில் முதலிய வேறுபாடுகள் ஏதும் தெரிய வாராமல் இஃது ஒன்று என்ற அளவில் மட்டும் அறிவதால் இது நிர்விகற்ப காட்சி என்று குறிக்கப்பட்டது. இனி அவ்வேறுபாடுகள் தெரிந்து இஃது இன்ன பொருள் என்று சிறப்பாக அறிதல் மனம் முதலிய அந்த கரணங்களின் செயற்பாட்டினால் விளைவதாகும். இவ்வாறு சிறப்பாக அறிவதை சவிகற்ப காட்சி என்பர்.
இந்த இடத்துல ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள். ஞானேந்திரியங்கள் என்று பார்க்கிற பொழுது மனமும் அதற்குள்ளே ஒன்றாகத்தான் தத்துவ படத்திலே வருகிறது. அதாவது சாத்வீக அகங்காரத்திலே இருந்து தோன்றுபவை ஐந்தல்ல, ஆறு. மனமும் அங்கேதான் தோன்றுகிறது, அறிகருவியாகிய மனமும் அங்கேதான் தோன்றுகிறது. ஆனால் இங்கே நாங்கள் படிக்கிற பொழுது ஆசிரியர் ஐந்தை சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கரணங்களா மனதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஞானேந்திரியங்களுக்குள்ளேயும் அதை வைக்கலாம், அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துக்குள்ளேயும் வைக்கலாம். அங்கே அதற்கான தனி வேலை இருக்கிறது மனதுக்கு, எனது ஆராய்தல் என்ற வேலை இருக்கிறது. இங்கே அறிதல் என்கின்ற பொதுத்தன்மையோடுதான் இங்கே வந்து பொருந்துகிறது. ஆகவேதான் தத்துவ பிரிவு செய்கிற பொழுது ஆறையும் இங்கே வைத்துவிட்டு பிறகு விளக்கம் சொல்லுகிற பொழுது இந்த ஐந்துக்கு விளக்கம் சொல்லி மனதை அந்த கரணங்களோடு சேர்ந்து விளக்கம் சொல்ல போகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காட்சிகளை காணுகிற பொழுது பிரிவில்லாமல் காண்பது என்று ஒரு காட்சி, பொது காட்சி. பிறகு பிரித்து ஒரு காட்சியை தெளிவாக காண்பது என்றது இன்னொரு காட்சி. இதிலே நிர்விகற்ப காட்சி அறிவு குறைவிலே ஏற்படுகிற காட்சி. பிரித்து அறிவதாகிய சவிகற்ப காட்சி தான் காட்சிகளுக்குள்ளே உயர்ந்தது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ இந்த காலத்திலேயெல்லாம் நவீன சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறார்கள், பிரிக்கப்படாது என்கிறார்கள். சமூகத்தையும் சரி மனிதர்களையும் சரி பிரித்தறியக்கூடாது, எல்லாம் மனிதர் என்று பொது பார்வை பார்க்க வேண்டும் என்றால் அந்த காட்சிக்கு நிர்வீகப்ப காட்சி என்றுதான் பெயர். முட்டாள், அறிஞன், கொலைகாரன், நீதிபதி எல்லாரையும் பொது பார்வை பார்ப்பது என்பது ஒரு உயர்ந்த பார்வை ஆகாது. இதை சொன்னால் அடிக்க வருவார்கள். ஆகவே பிரித்து இவன் அறிஞன் இவன் என்று சமூகத்துக்குள்ளே பிரிவு செய்து பார்க்காமல் இருப்போமானால் உண்மைகளை அறிய தவறி விடுவோம். இப்பொழுது இந்த ஜனநாயகம் என்ற பெயரிலேயும் என்ன என்ன மார்க்சிசம் போன்ற தத்துவங்களாலும் ஒன்றையும் பிரிக்க கூடாது, எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்வதிலே அந்த காட்சி நிர்விகற்ப காட்சியை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே உண்மைகள் நிர்விகற்ப காட்சியிலே இது ஆடு, இது மாடு, இது கோழி என்று பிரிவு வராது. பிரிவு தெரியாவிட்டால் எதனோடு நாங்கள் பழகுகிறோம் என்று தெரியாமல் முற்றால் பட்டு கட்டி கொள்வோம். ஆகவே பிரித்து இது இன்னது இது இன்னது என்று அறிகிறதாகிய நிர்விகற்ப காட்சியை விட சவிகற்ப காட்சி தான் காட்சியிலே உயர்ந்தது. அதைத்தான் நம்முடைய சமயம் தமிழ் எல்லாம் செய்தது. இந்த வர்ணாச்சிரம தர்மம் எல்லாம் சவிகற்ப காட்சிக்காக செய்யப்பட்ட பிரிவுகள். இவன் இன்னார் என்று தெரியாமல் எல்லாரையும் ஒன்றாக கொண்டு வந்து போட்டு வைப்பது என்பது சும்மா ஒரு பெருமைக்கு அல்லது எல்லாரையும் ஒத்த பார்வை பார்க்கிறேன் என்று சொல்லலாமே தவிர முதல் பிரித்து அறிய வேண்டும். பிரித்து அறிந்த பிறகு எல்லாரையும் சமமாக நடத்துவது என்பது வேறு. பிரித்தே அறியாமல் பிரிக்கவே பிரிக்காதே, பிரித்தாலே குற்றம் வந்துவிடும் என்று சொன்னதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. இனிவாசை
சபிகற்பம் வேறுபாட்டோடு கூடியது. அந்த கரணங்களினால் உண்டாகும் சிறப்பு காட்சியை பற்றி பின்னால் அதாவது செய்யுள் பதினாறில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது ஞானேந்திரியங்களை பற்றி ஆசிரியர் வழியில் நின்று அறிந்து கொள்வோம். அடுத்த பாடல்கள் பாடல் 11.
இன்றைக்கு இந்த அளவுல நிறுத்தி நீங்கள் வேண்டுமென்றால் இன்னொரு 15-20 நிமிஷம் நீங்கள் உரையாடலாம் உரையாடலாம். எனக்கு அந்த அவர்கள் வருகிற நேரம் வந்து விடப்படியால் இந்த அளவுல நிறுத்துவோம். இது பற்றி இப்போ ஒரு ஒரு படிக்கிற பொழுது முதல் முதல் ஒரு சர்ச்சையான இடம் வந்திருக்கிறது. அதை பற்றி உங்கள அபிப்பிராயத்தையும் நீங்கள் சிந்திக்கலாம். சிந்திப்பதிலே தவறில்லை. சிந்திக்க வேணும் என்றதுக்காக சிந்திக்க கூடாது, சிந்திக்கவே கூடாது என்பதற்காகவும் சிந்திக்காமல் இருக்கக்கூடாது. அது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதன்படி யோசிக்கணும்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.